கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 22 அத்தியாயம், கதையும் கண்ணீரும். வாகீசன் ஓவியம் வரைவதை கண்கூட்டாமல் பார்த்து வாரியிருந்தாள் என்பவள்ளி வெள்ளைத்திரை சீலை நொடியிலே வண்ண கோலம் பூணுவதை கண்டாள். அதே பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், தாமரையின் நிறம் அங்கே முகமாகிவிடும். கருநீல வானின் வண்ணம் ஆடையாக பிரதிபலிக்கும். கரும் குயிலின் நிறம் கூந்தலாகிவிடும். சுற்றி படர்ந்திருக்கும் பச்சை செடிகளின் பசுமை நிறம் அங்கே கச்சையாகிவிடும். அழகிய மங்கை அங்கே அபிநயம் பிடித்து நிற்பாள். அவளுடைய செங்காந்தள் விரல்களில் இதய துணர்ச்சி பிரதிபலிக்கும். அவளுடைய வட்ட கரிய விழிகள் இதயத்தின் ஆழத்தை சொல்லும். அந்த செவிதழ்களுக்குத்தான் எத்தனை திறமை! அவை துடிப்பால் பெறும் காவியத்தின் பொருளை எல்லாம் கூறிவிடும்.
எப்படி நீங்கள் இத்தகைய அற்புதத்தை சிருஷ்டித்து விடுகிறீர்கள்? உங்கள் கையில் இருக்கும் தூரிகைக்கு மாயசக்தி மறைந்திருக்கிறதா, அல்லது உங்கள் விரல்களிலே அற்புதம் ஒளிந்து கொண்டிருக்கிறதா
என்பவள்ளி ஓவியன் வாகீசனை கேட்டாள். ஓவியன் தன் படைப்பை சற்று நிறுத்திவிட்டு திரும்பினான். என்பவள்ளி பேசிவிட்டாள். இப்படியெல்லாம் புதுமை கேள்விகள் கேட்டு அவனோடு பேச முடியாதவள் அன்று பேசிவிட்டாள். முதியவரோடு நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் என்பவள்ளி தன்னிடம் பேச மாட்டாளா என்று அவன் ஏங்கியதும் உண்டு. அவளோடு நெடுநேரம் பேச வேண்டும் என்பதற்காக ஏதாவது கேள்விகள் கேட்க முயன்றது உண்டு. ஆனால் இன்பவள்ளி சுருக்கமாக விடை கூறிவிட்டு போய்விடுவாள். அதற்கு மேல் அவன் வற்புறுத்துவதும் இல்லை. தன்னை பற்றி தவறாக அவள் எண்ணி அங்கிருந்து போய்விட்டால் அவன் வரையும் சித்திரங்களில் ததும்பும் உயிர் போய்விடும். அந்த அமைதி நிறைந்த குடிலின் சூழ்நிலைக்கு ஏற்பட்ட புது சோபை குன்றிவிடும். அவளுடைய வருகையால் அவன் அறிந்து கொண்ட ஓவிய நுணுக்கங்கள் மறைந்துவிடும். அவள் வந்திராவிடில் பலவித நடன தோற்றங்களை அவன் எப்படி அழகிய சித்திரங்களாக வரைந்திருக்க முடியும்? அவன் கற்பனையிலே கானகம் தோன்றும், காணம் பாடும் பறவைகள் தோன்றும், மலை தோன்றும், மடு தோன்றும், மங்கையரின் எழில் கூட தோன்றிவிடும். ஆனால் இந்த இளமங்கையரின் பலவித முகபாவங்களை அவன் எப்படி கற்பனை செய்து கொள்வான்? அவன் இதயத்தில் பலகாலமாக ஊற்றெடுத்து பொங்கி நிற்கும் ஆர்வம் நிறைவேறுவதுதான் எப்படி? கந்தர்வ உலகத்திலிருந்து வந்தவள் போன்று இன்பவள்ளி வந்து சேர்ந்தாள். அவள் அழகை அவன் இமை கொட்டாமல் பார்த்திருக்கின்றார். வட்ட வடிவமான முகத்தையும் இதயத்தை கவரத்தக்க விழிகளையும் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் போல் அவனுக்கு தோன்றும். குடமெடுத்து நீர் கொண்டு வரும் போது அவள் ஒயிலாக நடப்பதையும், மான்குட்டிக்கு புல் கொடுக்கும் போது குனிந்து நிற்பதையும், கொடிகளிலே மலர் பறிக்கும் போது நிமிர்ந்து நிற்பதையும் கண்டு அவன் பரவசம் அடைந்திருக்கின்றான். ஓவியம் எனும் எழிற்கலை இப்படி வடிவெடுத்து வந்துவிட்டதோ என்று எண்ணுவான். அந்த ஓவியம் இன்று வாய் திறந்து பேசிவிட்டது. ஓவியம் மிக அருகில் வந்து நின்று பேசுகிறது. அவன் உடல் சிலிர்த்தது. தேனை குழைத்தெடுத்து போன்ற அவள் பேச்சின் இனிமை செவிகளில் ரீங்காரமிட்ட வண்ணம் இருந்தது. அவள் கேட்கின்றாள்,
எப்படி நீங்கள் இத்தகைய அற்புதத்தை சிருஷ்டித்து விடுகின்றீர்கள்?
அவனால் உடனே மறுமொழி கூற முடியவில்லை. தன் தூரிகைகளிலே மாய சக்தி நிறைந்திருப்பதாக எப்படி சொல்ல முடியும்? அவனே மிக ரசிக்கும் போர் சித்திரங்களுக்கும் காரணம் அவளேதானா? அவன் திரும்பினான்.
இன்பவள்ளி, நீ கேட்கும் கேள்விக்கு விடை கூற முன்பு நான் கேட்கின்றேன், நீ சொல்.
என்னவாம்? அற்புதமாக ஆடுகின்றாயே. உன் நாட்டத்தில் மின்னலின் வேகத்தை கொடுத்தது யார்? உனது அழகிய பாதங்களிலே ஏதாவது மாய சக்தி மறைந்திருக்கிறதா? நெளியும் கரங்களிலே அற்புதம் ஒளிந்து கொண்டிருக்கிறதா? இன்பவள்ளி சிரித்துக் கொண்டாள்.
நான் கேட்ட கேள்வியை திருப்பி என்னிடம் கேட்கின்றீர்களே. நான் பிறந்தபோது என்னோடு நாட்டியம் பிறந்தது. இங்கேயே இயற்கை சூழ்நிலைக்கு வந்தவுடன் அது வளர்ந்தது. தாங்கள் வரையும் சித்திரங்களை கண்டவுடன் அது சிறந்தது.
எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை நீ திருப்பி சொல்கின்றாய். நான் சொல்லட்டுமா? என்னுடன் சித்திரம் பிறந்தது. இந்த கூடத்திற்கு நான் வந்தவுடன் அது வளர்ந்தது. உன்னை கண்டவுடன் அற்புதம் வந்து சேர்ந்து கொண்டது. இன்பவள்ளி அவன் முகத்தையே ஏறிட்டு பார்த்தாள்.
ஆமாம், இப்படியெல்லாம் சித்திரங்கள் எழுதி என்ன செய்ய போகின்றீர்கள்?
சோழ நாட்டின் கலை உணர்வு மங்கிவிட்டது. மீண்டும் சிற்பமும் சித்திரமும் சோழ நாட்டின் இரு கண்களாக வேண்டும். அவற்றோடு இப்போது உன் நாட்டியமும் சேர்ந்து விட்டது. இவற்றோடு தஞ்சைக்கு செல்வேன். சோழ அரசரிடம் சித்திரங்களை காட்டுவேன். அரண்மனையை அலங்கரிக்க வழி செய்வேன். உன் நாட்டிய திறமையை அங்கினி சிறப்பாக புலப்படுத்தலாம். தஞ்சை என்ற உடனேயே இன்பவள்ளி திடுக்கிட்டாள். அதை புலப்படுத்தாமல் என் நாட்டியத்தால் இந்த நாட்டிற்கு என்ன நன்மை? என்னை விட திறமை பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். சோழ நாட்டை விட்டு போய்விட வேண்டும் என்றுதானே நான் விரும்பினேன். மீண்டும் அந்த எண்ணத்தை என் மனத்தில் விதைக்காதீர்கள்.
இன்பவள்ளியின் குரலில் முதலில் இருந்த உற்சாகம் இல்லை. அடுத்து என்ன பேசுவது என்று ஓவியனுக்கு புரியவில்லை. இன்பவள்ளி அங்கிருந்து எழுந்து விட்டாள்.
அவள் மெல்ல நடந்து ஆற்றங்கரைக்கு சென்றாள். இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று ஓவியன் அழைத்தார். அந்த பக்கம் வந்த முதியவர் இன்பவள்ளி மெல்ல நடந்து செல்வதையும் ஓவியன் கூப்பிட்டபடி திகைத்து நிற்பதையும் கண்டார். முதியவருக்கு அங்கே அவ்விருவரையும் காணும் போது உள்ளத்திலே ஆனந்தம் பொங்கும். கலை உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்தொருமித்து வாழ வழி செய்ய வேண்டும் என்று எண்ணுவார். இன்பவள்ளியின் பூர்வ கதை அவருக்கு தெரியாது. என்றாலும் அவளுடைய குணம் அவருக்கு புது உற்சாகத்தை அளித்து விட்டது. ஓவியனின் குணமும் அவரை கவர்ந்திருந்தது. அவனுடைய இலக்கிய வாழ்க்கையும் அறிவும் ஆற்றலும் அவரை பெரிதும் கவர்ந்தன. இன்பவள்ளியையும் ஓவியனையும் ஒரு நிலையில் வைத்து கற்பனை செய்து கொள்வார். இதுவரை அவர் இதயத்தில் மூடியிருந்த ஒருவித துறை கூட மெல்ல நகர்ந்தது போல் தோன்றியது. வாகீசனும் இன்பவள்ளியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த அவர் புன்சிரிப்போடு தம் பணிகளை கவனிக்க தொடங்கினார். சற்று நேரத்திற்கு எல்லாம் இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று அவன் கூப்பிடுவது கேட்டு திரும்பி பார்த்தார். இன்பவள்ளி மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். இதயத்தில் ஏதோ பெரும் பாரத்தை சுமந்து செல்பவள் போல் ஒவ்வொரு அடியாக வைத்து சென்றாள்.
தம்பி, என்ன நேர்ந்தது? ஏன் இன்பவள்ளி கோபம் கொண்டவள் போல் செல்கின்றாள்? இருவரும் இதமான வார்த்தைகள் பேசிக் கொள்ள வேண்டும். கலைஞர்களுக்கு கோபமே வரக்கூடாதே. சேருவதற்கு அரிதான ஒற்றுமை இங்கு நேர்ந்திருக்கிறது. நீ சித்திர நிபுணன், அவள் நாட்டியத்தில் சிறந்தவள். உங்கள் லட்சிய ஒற்றுமையால் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தையே கொண்டு வந்து விடலாமே
என்றார் முதியவர். அந்த நிலையிலும் அவனுக்கு சிரிக்கத்தான் தோன்றியது. பிறகு, இன்பவள்ளிக்கு கோபம் ஏற்பட்டிருக்க முடியாது பெரியவரே என்று கூறியவன் சற்று முன்னர் நடந்தவற்றை தெரிவித்தான்.
சோழ நாட்டை விட்டு போய்விட விரும்புகிறாளா? இது என்ன ஆச்சரியமா இருக்கிறதே
என்று கேட்டுக்கொண்டே முதியவர் இன்பவள்ளியை நோக்கி சென்றார். இன்பவள்ளியின் அருகே சென்று அமர்ந்த முதியவர் அவள் கண்களில் நீர் தழும்புவதை கண்டார்.
இன்பவள்ளி, ஏன் கலங்குகிறாய்? இங்கு வந்த நாள் முதல் நீ குதூகலமாக இருந்தாயே. நீ களிப்போடு இருந்தது என் துயரத்தை எல்லாம் போக்கியது. இப்போது உனக்கு நேர்ந்த துன்பம் என்ன குழந்தாய்
என்று கேட்டார். குழந்தாய் என்று அவர் அழைத்தது அவளை தாயின் மடியில் கெடுத்து விட்டது போன்றிருந்தது. மலர் தொட்டிலில் இட்டு ஆட்டுவது போல் இருந்தது. சங்கு பாலாடையில் அமுதத்தை இட்டு புகட்டுவது போல் இருந்தது. இன்பவள்ளி கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பி பார்த்தாள். முதியவரின் முகத்தில் தோன்றிய பாச உணர்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவரது உள்ளன்பு சாதாரணமானதாகவும் தோன்றவில்லை.
குழந்தாய், அவன் வேடிக்கையாக ஏதோ கூறியதை கேட்டு நீ கோபித்துக் கொண்டு வந்து விடலாமா
என்றார் முதியவர். கோபமா, எனக்கா என்று கேட்ட இன்பவள்ளி பிறகு தொடர்ந்து, எனக்கு கோபம் இல்லையே என்று சொல்லி சிரிக்க முயன்றாள் அவள்.
பின் ஏன் அங்கிருந்து திடீரென புறப்பட்டு வந்து விட்டாய்? தனியே அமர்ந்து ஏன் கண் கலங்குகிறாய்?
கலக்கம் கோபத்தால் ஏற்பட்டது என்று என் வாழ்வை எண்ணித்தான் கலங்குகிறேன்.
குழந்தாய், உலகம் அறியா பருவத்தினள் நீ. அதற்குள் வாழ்வை எண்ணி வருந்தவானேன்? உன்னுடைய முன்னிலை எனக்கு தெரியாது. நீ பட்ட துயரம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நீ பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய். எனக்கு இந்த இடம் புதிதுதான். சித்திரம் வரையும் தம்பியும் எனக்கு புதியவன் தான். ஆனால் இங்கு வந்து சேர்ந்தவுடன் ஏதோ 100,000 ஆண்டு பழகிவிட்டு உணர்வு உண்டாகிறது. உனது நாட்டிய திறமையும் அவனது ஓவிய திறமையும் சேர்ந்து கந்தர்வ பூமியை இங்கு உருவாக்குகின்றன. நீ ஏனம்மா நல்ல இடத்தை விட்டு போக விரும்புகிறாய்?
எனக்கு எங்கும் போக விருப்பம் இல்லை. எனக்கு இருக்கவும் விருப்பம் இல்லை. தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். தஞ்சை என்றவுடன் எனக்கு மறைந்திருந்த நினைவுகள் மீண்டும் ஒரு பெற்றன. அவை கண்ணீரை அழைத்து வந்தன. அதனால்தான்
உன்னை போல்தான் நானும் குழந்தாய். எனக்கும் எங்கே போகவும் விருப்பமில்லை, இருக்கவும் விருப்பமில்லை. ஆனால் தஞ்சைக்கு மட்டும் விரைவில் நான் செல்ல துடிக்கிறேன். தஞ்சையை கண்டால் உனக்கு அவ்வளவு அச்சமா குழந்தாய்? பொன்னி தாயின் புது குழந்தை தஞ்சை. காவிரி பூம்பட்டினத்திற்கு இருந்த மகத்தான பெயர் தஞ்சைக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த குடிலில் உள்ள ஓவியங்களை தஞ்சை அரண்மனைக்கு எடுத்து சென்று மாளிகையை அலங்கரிக்க செய்ய வேண்டும் என்பது தம்பியின் எண்ணம். அப்படியே உன் தெய்வீக நாட்டியத்தையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது நல்லதுதானே? உன் நாட்டியம் கண்டு அரசர் மனமகிழ்வார். இப்போது அருண்மொழிவர்மர் என்ற இளவரசர் அரண்மனையில் இருக்கிறாராம். அவருக்கு கலையின் மீது தனியா காதலாம். அரண்மனையில் வேறு யாரும் ரசிக்காவிடனும் அவர் ரசித்து புகழ்வார், போற்றுவார், பரிசு வழங்குவார், உன்னை ராஜ நர்த்தகி ஆக்குவார்.
இதை கூறிக்கொண்டிருக்கும் போது இன்பவள்ளி துள்ளி எழுந்தாள். ஐயா, போதும் போதும், மேலும் 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 பேசி என்னை வேதனைக்குள்ளாக்காதீர்கள். என் நிலை தங்களுக்கு தெரியாது. என் கதை தங்களுக்கு புரியாது. சோக நினைவுகளை மறைக்க முயன்றேன். இந்த சோலை அவற்றை மாற்றிவிடும் என்று எண்ணினேன். ஆனால் இங்கு பழைய எண்ணங்கள் தான் உருவாகின்றன. அதற்காகவாவது கண்காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்று எண்ணுகின்றேன் என்று கூறிக்கொண்டே எழுந்தாள். மீண்டும் ஓடினாள். முதியவரை திரும்பி பார்க்காமல் ஓடினாள். பஞ்சனைமத்து எல்லா அன்னத்தின் தூவியால் அடைக்கப்பட்ட தலையணை இல்லை, வெறுமண் தரையில் சரக்கொன்றை மரத்தடியில் இன்பவள்ளி படுத்து விம்மி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். அவள் படுத்திருக்கும் இடம் யாரும் எளிதில் காண முடியாதது. தஞ்சை மாளிகையில் அருண்மொழிவர்மர் எனும் இளவரசர் அவருக்கும் கலையின் மீது தனியாக காதலாம், என்னை ராஜன் நர்த்தகி ஆக்குவாராம். ஐயோ, இதை கேட்கவா நான் இந்த மனித நடமாட்டமற்ற இடத்தில் இருக்க முடிவு செய்தேன்? பறவைகளின் குரலையும் ஓவிய படைப்பையும் கேட்டும் பார்த்தும் ரசித்த வண்ணம் காலத்தை ஓட்டிவிடலாம் என்று நினைத்த எனக்கு சோழ நாட்டு இளவரசரை நினைவுபடுத்துகின்றார் பெரியவர். இன்னும் சில நாட்கள் இருந்தால் எப்படியும் தஞ்சை அரண்மனைக்கு இவர்கள் அழைத்து சென்று விடுவர். இன்பவள்ளி அந்த துயர நிலையிலும் மெல்ல சிரித்துக் கொண்டாள். அருண்மொழிவர்மர் என்னை ராஜநர்த்தகி ஆக்குவாராம் இப்போது, வாய்விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பொழி கேட்டு அருகே இருந்த புதரில் மறைந்திருந்த முயல் ஒன்று குடுகுடுவென ஓடியது. பாவம், அந்த முதியவர் என்ன செய்வார்? என் மீது உள்ள அன்பினால் அவர் அப்படி சொல்லிவிட்டார். அவருக்கு என் கதை தெரியாது. அவருக்கு உண்மையை சொல்லிவிட வேண்டும். என்னை பற்றி அறிந்தால் அவர் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரா? அவள் எவ்வளவு நேரம் அவ்வாறு படுத்திருந்தாளோ?
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.